யாக்கோபு முதலாம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 312 பக்கம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் முதல் 4 வசனம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவராயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது என்பதே. யாக்கோபு நிருபம் புதிய ஏற்பாட்டிலே 20 புத்தகமாக இருக்கிறது. யாக்கோபு நிருபத்துல மொத்தம் 108 வசனங்கள் இருக்கு. அதுல 54 வசனங்கள் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபு நிருபம் தான் புதிய ஏற்பாட்டிலே முதல் முதலாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த நிருபத்தை எழுதியவர் யார் என்று பார்க்கும்போது, இந்த நிருபத்தை எழுதியவர் இயேசுவினுடைய சகோதரனாக இருக்கிறார் என்று பார்க்கும். மத்தேயு 13:55 வசனத்துல பார்க்கும்போது யாக்கோபு, யோசே, யூதா போன்றவர்கள் இயேசுவினுடைய சகோதரராக இருக்கிறார். யூதா 13:1 வசனத்துல பார்க்கும்போது அந்த யூதா யாக்கோபினுடைய சகோதரன் என்று தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். அந்த யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரனாக இருக்கிறார் என்று பார்க்கும். இந்த இயேசுவினுடைய சகோதரன் இயேசு வாழ்ந்த போது, இந்த உலகத்துல இருக்கும்போது, அவருடைய ஊழியத்தின் போது இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பின்பாக இயேசுவை விசுவாசித்தார் என்று பார்க்கும். ஏன்னா பவுல் சொல்லியிருக்கிறார் 1 Corinthians 15:17 பார்க்கும்போது 1 Corinthians 15:7, பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக அவர் யாக்கோபுக்கு தரிசனமானார். இப்ப யாக்கோபுக்கு தரிசனமானதுக்கு பின்பாக யாக்கோபு என்ன செஞ்சார் அப்படின்னா, இயேசுவை விசுவாசித்திருக்கிறார். அதை எப்படி நம்ம உறுதி செய்ய முடியும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 13:13 பார்க்கும்போது அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில ஏறினார்கள். அங்கே அவருடைய அவர்களுடைய சீசர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 14 சொல்லுது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போ இயேசு இந்த யாக்கோபுக்கு தரிசனமான போது என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசுவை விசுவாசித்தார். இயேசுவை விசுவாசித்த பின்பாக முதல் முதலிலே கூடப்பட்ட அந்த ஜப கூட்டத்திலே அங்கு அவர் கலந்து கொண்டிருக்கிறார் என்று பார்ப்போம். அதன் பின்பாக அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது கலாத்தியர் 2:9 பார்க்கிறோம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும். இப்ப யாக்கோபு இயேசுவை, இயேசு அவனுக்கு தரிசனமானார், இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்திய பின்பு தன்னை அவன் தாழ்மைப்படுத்துகிறான், இயேசுவை அறிகிறான். அறிந்த உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க திருச்சபையினுடைய தூணாக, திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும். அப்போஸ்தலர் 15 யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவங்களுடைய விசுவாசத்தின் மீது ஒரு சில கேள்விகள் எழும்பும் போது, அங்க அப்போஸ்தலர் 15:13 அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்கள் நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள் என்று பேசுறார். யாக்கோபு ஒரு பெரிய திருச்சபைக்குள்ளாக இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறார் என்று பார்க்கும். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, யாக்கோபு ஒரு மிக பெரிய ஜப வீரன் என்று சொல்றாங்க. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை நாடினான் என்று சொல்றாங்க. இந்த யாக்கோபு என்ன செஞ்சார் என்று பார்க்கும்போது, எருசலேம் திருச்சபையினுடைய முதல் போதகராக இருந்தார். எருசலேம் திருச்சபையினுடைய முதல் 30 இவர் தான் போதகராக இருந்தார். இந்த நிருபத்தை நிறைய பேர் சரியான முறையில புரிஞ்சு கொள்வதில்லை. இந்த நிருபத்தினுடைய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த நிருபம் எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, சுவிசேஷத்தை விளக்கப்படுத்துற இந்த நிருபம். இந்த நிருபம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை விளக்கப்படுத்துகிறது. யாக்கோபு 1:5 வரைக்கும் பார்க்கும்போது, அது ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை 108 வசனங்களை சொல்லியிருக்கிறார். என்னோட நான் விசுவாசி என்று சொல்றேன், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றேன், நான் விசுவாச கொள்கைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். அந்த கொள்கையை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி திருச்சபையிலும் இந்த சமூகத்திலும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்றாங்க. நாம் விசுவாசிகள் என்று சொல்லும் போது அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் வாழ்வது முக்கியமானது என்பதை பார்க்கிறார். விசுவாச வாழ்க்கை என்பது நம்முடைய நடத்தையில தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். நான் விசுவாசி அப்படின்னு சொன்னா அதனுடைய வாழ்க்கையினுடைய நடத்தில தான் அதை நான் உறுதி செய்ய முடியும். தேவனை விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட கொள்கைகள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிட்டு அது என்னுடைய நடத்தில இல்ல அப்படின்னா என்னுடைய விசுவாசம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த யாக்கோபு நிருபம் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்கும் தேவையாக இருக்கிறது. நாம் சீர்திருத்த போதனைகளை அறிந்திருக்கிறோம் என்று சொல்றோம், நிலையான சத்தியத்தை தெரிந்திருக்கிறோம்னு சொல்றோம், வேதத்தை போதிக்கிறோம்னு சொல்றோம், வேதத்தை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். அத்தோடு நின்று விடுவது விசுவாச வாழ்க்கை அல்ல. எனக்கு வேத போதனை தெரியும், வேதம் நல்லா நிலையான தவறில்லாத போதனையாக இருக்கிறது என்பது தெரியும், இதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம். அத்தோடு நின்று விடுவது விசுவாச வாழ்க்கை அல்ல. விசுவாசத்தின்படி வாழ்வது, இந்த போதனையினுடைய கொள்கைகளினுடைய அடிப்படையிலே வாழ்வதுதான் விசுவாச வாழ்க்கை. அதைதான் முதல் முதலாக இந்த நிருபம் எழுதப்படும் போது அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ செய்தியை அறிவிக்கிறார். அந்த செய்தியினுடைய அடிப்படையிலே ஜனங்கள் திருச்சபையிலே வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது யாருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்று பார்க்கும்போது முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது, சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு அப்படின்னு சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. எப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்றோம்னு பார்க்கும்போது 2 வசனத்துல பார்க்கிறோம், என் சகோதரரே என்று சொல்லுவோம். 9 வசனத்துல பார்க்கும்போது தாழ்ந்த சகோதரன் என்று சொல்லுவோம். திரும்பி 2 அதிகாரம் 1 வசனத்துல பாத்தீங்க போது என் சகோதரரே என்று சொல்லியிருக்கிறார். வேதத்துல புதிய ஏற்பாட்டுல குறிப்பா சகோதரரே என்று அடையாளப்படுத்துவது எல்லாம் விசுவாசிகளை அடையாளப்படுத்துகிறார். இந்த யாக்கோபு யாருக்கு எழுதுறா அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம் பட்டணத்துல உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே வாழுகிற யூதர்களுக்கு, பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதுகிற ஒரு நிருபமாக இருக்கிறது. இப்ப எடுத்தோடனே நம்ம பவுலுடைய நிருபங்களுக்கும் இந்த யாக்கோபுனுடைய நிருபத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதலாவது பவுல் தன்னை யார் என்று சொல்வார், அடுத்தது வாழ்த்துதல் சொல்வார், தேவ சமாதானத்தை கூறுவார், அதுக்கப்புறம் அந்த திருச்சபைக்காக ஒரு நன்றியறுதல் ஜபத்தை சொல்வார், அதுக்கப்புறம் தான் அந்த மெயின் மெசேஜுக்குள்ள வருவார். ஆனா யாக்கோபு அப்படி இல்ல, முதல் வசனத்திலே தன்னை யார் என்று சொல்லிட்டார், யாருக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டார், வாழ்த்துக்கள் என்று சொல்லிட்டு 2 வசனத்திலிருந்து நேரடியாக நான் எதுக்கு பேசுறேன், நான் என்ன பேச போறேன், உங்களுக்கு என்ன தேவை என்பதை நேரடியாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசின்னு நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா விசுவாச வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதமா இல்லை நம்ம யோசிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையில நான் விசுவாசத்துல நிறைந்து காணப்படலைன்னு சொல்றேன், நான் விசுவாசி என்று சொல்றேன் ஆனா விசுவாச குணாதிசயங்களை நான் வெளிப்படுத்தலைன்னு சொல்றேன், நான் விசுவாசின்னு சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில கோபங்கள் இருக்கு, வருத்தங்கள் இருக்குன்னு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில வேதனைகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, இதெல்லாம் ஏனே புரியலன்னு சொல்றேன், தேவன் அனைத்தையும் ஆளுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அனைத்தையும் ஆளுகிறார், என்னுடைய வாழ்க்கையை ஆளுகிறார் என்ற விசுவாசம் ஒரு நம்பிக்கை இருந்த போதிலும் என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனை முழுமையா நம்ப முடியல என்ற ஒரு வருத்தம் நமக்கு காணப்படுகிறது. நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பிரசங்கிக்கப்படுகிற பிரசங்கத்தை கேட்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை மாறல, நான் ஜெபிக்கிறேன் ஆனா இந்த ஜெபத்துல என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரலையே அப்படின்ற கேள்விகளும் அப்படின்ற எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஓடிக்கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் அங்க இந்த ஜனங்களும் இருக்கிறாங்க. அதனாலதான் 2 வசனத்துல சொல்றார், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. எடுத்தோன்னு என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது எருசலேம் திருச்சபையினுடைய போதகர் அந்த விசுவாசிகளுக்கு சொல்றார், என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது. இயேசுவை விசுவாசிக்கிற மக்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் நிச்சயமாக உண்டு. அங்க 2 வசனத்துல நீங்கள் சோதனையில் அகப்பட்டால் என்று சொல்லல, இஃப் யூஸ் பண்ணல, நீங்க சோதனையில் அகப்பட்டா இப்படி வாழுங்க அப்படின்னு சொல்லல, நீங்கள் சோதனையில் அகப்படும் போது. இப்ப சோதனை என்பது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு காரியம், எல்லா விசுவாசியும் அடிப்படையாக இந்த சோதனைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்துட்டார், தேவன் என்னை மீட்டு கொண்டார், என்னை காப்பாற்றி அப்படியே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல, ஏன் தேவன் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில சோதனை எல்லாம் கொடுக்கிறார், சோதனை எல்லாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வருது, இல்ல இந்த சோதனை எல்லாம் தெரியாம வருதா, இல்ல வேதம் சொல்லுது, விசுவாசிகளுக்கு சொல்றார், விசுவாசிகளே நீங்கள் சோதனையில் அகப்படும் போது. விசுவாசிகளுக்கு சோதனை என்பது தேவன் அனுமதிக்கிற ஒன்று, அந்த சோதனை என்பது எல்லா விசுவாசிகளுக்கும் நிச்சயமாக வந்தாகும். சோதனை இல்லாம எந்த விசுவாசியும் இந்த உலகத்துல வாழவே முடியாது, சோதனை உண்டு, உபத்திரவமும் சோதனையும் எல்லா விசுவாசிக்கும் நிச்சயமாக உண்டு, இதை கடந்து செல்லாம எந்த விசுவாசியும் தப்பிக்க முடியாது. இப்ப விசுவாசி என்று சொல்லும் போது நான் இந்த உலகத்துல இன்னைக்கு மற்ற மக்கள் சொல்ற மாதிரி இயேசு விசுவாசத்தனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்ற வேதம் சொல்லல. நான் யோவான் 16:33 சொல்றது, இந்த உலகத்துல உங்களுக்கு சோதனை உண்டு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இயேசு சொல்றாரு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. இங்க மறுபடியும் யாக்கோபு சொல்றாரு திருச்சபைக்கு, ஒவ்வொரு விசுவாசிக்கும் உபத்திரவம் உண்டு என்று சொல்றாரு. எல்லாரும் இதை கடந்து தான் போகணும். ஏன் கடவுள் எனக்கு இப்படி அனுமதிக்கிறாரு? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம்? ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரம் வருது? அந்த 2வது வசனத்துல இன்னொன்னு இங்க உன்னிப்பா கவனிக்கும் போது இன்னொரு விஷயம் சொல்லுது, நீங்கள் பலவிதமான சோதனை அப்படின்னு சொல்லுது. ஒரு சோதனை இல்ல, பலவிதமான சோதனையில் அகப்படும் போது. அப்ப ஒரு விசுவாசி என்பவன் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய விசுவாச வாழ்க்கை பலவிதமான சோதனையின் வழியாக தான் தேவன் உங்களையும் என்னையும் நடத்துகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் சோதனைக்குள்ளாக நடத்துகிறார். பலவிதமான சோதனை என்று சொல்லும் போது அது திடீர்னு வரும். சோதனை சொல்லிட்டு வராது. சோதனை நம்மை காயப்படுத்தும், சோதனை நம்ம வருத்தப்படுத்தும், சோதனை என்ன இமோஷனலா ஹர்ட் பண்ணும், சோதனை என்ன பிசிக்கலா ஹர்ட் பண்ணும், சோதனை என்ன ஸ்பிரிச்சுவலா ஹர்ட் பண்ணும். சோதனை கண்டிப்பா நிச்சயமா என்னை காயப்படுத்தும். நான் எதிர்பார்க்காத நேரத்துலதான் வரும். நான் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு என்று அந்த சோதனை என்னுடைய விசுவாசத்தை பாதிக்கிறதாக இருக்கும். அங்க பலவிதமான சோதனை என்று சொல்லும் போது சோதனை ஒன்று வெளியிலிருந்து வரும், இன்னொன்று எனக்குள்ளே இருந்து வரும். வெளியிலிருந்து வரும் சோதனைகள் உபத்திரவம். அதாவது 1வது நூற்றாண்டுல வெளியிலிருந்து வந்த உபத்திரவம் என்ன அப்படின்னா, நான் ஏசு கிறிஸ்துவை வணங்கக்கூடாது, ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நான் விசுவாசிக்க கூடாது. அவரை ஆண்டவர் என்று விசுவாசித்தால் குடும்பத்திலிருந்து பிரித்து விடுவார்கள், அந்த சமுதாயத்திலிருந்து பிரித்து விடுவார்கள், என்னுடைய வேலையை எடுத்துருவான், நான் ஏழையா போயிருவேன், அங்க நான் என்ன செய்ய முடியாதுன்னா சரியான முறையில வாழ முடியாது. இதுதான் இந்த 1வது நூற்றாண்டுல அந்த 30 முதல் 30 வருஷத்துல கிறிஸ்தவர்களுக்கு வந்த வெளியிலிருந்து வந்த சோதனைகள். இயேசுவன ஆண்டவர் என்று விசுவாசித்தா என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற என்னுடைய எல்லா உரிமையும் எடுத்துருவான், என்னுடைய மக்கள் என்னை சேர்த்துக்க மாட்டான், என்னுடைய வேலை இருக்காது, என்னுடைய வேலை இருந்த வேலையும் அவன் எடுத்துருவான். நான் தேசத்துக்கு முன்பாகவும் சமுதாயத்தினாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பேன். இப்படிப்பட்ட சோதனை ஒரு நீண்ட நாள் சோதனையாக இருக்கும். இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு இல்ல. இதனால என்னுடைய வாழ்க்கையில அவன் என்னை பிசிக்கலா என்னை அடிப்பான், என்னை சிறையில போடுவான். இப்படிப்பட்ட சோதனை உள்ளிருந்து வர சோதனை என்ன அப்படின்னா, என்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்கும், விசுவாசத்துல சந்தேகம் இருக்கும். அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நாளும் உங்களுக்கு எனக்கு விசுவாச சோதனை இரண்டு முறையில இருக்கு. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, இயேசுவை விசுவாசிக்கிறீங்க என்ற உங்களுடைய விசுவாசத்தில் வாழும் போது இந்த சமுதாயம் நிச்சயமாக உங்களை சோதிக்கும். இந்த சமுதாயம் நிச்சயமாக உங்களை பிரித்தெடுக்கும். இந்த சமுதாயம் உங்களை எதிர்க்கும். அப்படிதான் 1வது நூற்றாண்டுல இருந்துச்சு, இன்னைக்கு அப்படிதான் இருந்துச்சு. இயேசுவை விசுவாசித்து உண்மையான முறையில வேதபூர்வமா வாழுகிற ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இந்த உலகம் நிச்சயமா உபத்திரவத்தை கொடுக்கும். விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவம் இல்லை அப்படின்னா, நான் விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி வாழலன்னு அர்த்தம். ஏன்னா இந்த உலகம் முழுவதுமாக பாவத்துல நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் முழுவதுமாக பாவ காரியத்தையும் பாவ வழக்கத்தையும் கொண்டிருக்கிறது. நான் ஒரு விசுவாசியா இந்த உலகத்துக்குள்ள நான் போகும்போது, ஒரு விசுவாசியா இந்த உலகத்துக்குள்ள வாழும்போது, விசுவாசி வேதபூர்வமாக தேவன் எதிர்பார்க்கிற நிலையில வாழணும். தேவன் எதிர்பார்க்கிற நிலையில நான் வாழும்போது இந்த சமுதாயத்தை நான் எதிர்த்து நிக்கணும். இந்த சமுதாயத்துக்கு விரோதமா நான் நிக்க வேண்டியது இருக்கும். அப்போ இந்த சமுதாயம் என்னை எதிர்க்கும். அப்ப சமுதாயம் என்னை எதிர்க்கல அப்படின்னா, இல்ல நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறேன், பலவிதமான உபத்திரவம் என்னை வந்து கண்டிப்பாக தாக்கும். அடுத்து 2வது, கள்ள போதனை. வெளியிலிருந்து வர உபத்திரவம் கள்ள போதனையால் நம்ம அகப்படுவோம். வேதத்தை வேதமா நம்ப மாட்டோம், இயேசுவை வேதம் சொல்றபடி நம்ப மாட்டோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட சோதனை ஒரு புறம் இருந்தாலும், விசுவாசிக்கு மற்றொரு சோதனை, என்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அநேக காரியங்கள் வரும். என்னுடைய விசுவாசத்துல சந்தேகம் வரும், என்னுடைய விசுவாசத்துல எனக்கு நிறைய சந்தேகம் வரும். அப்படி என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர் என்று அறிந்திருக்கிறோம் என்ற விசுவாசம் நம்மளுக்கு இருக்கு. அப்படி வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது, கடவுள் என்னுடைய வாழ்க்கையில எங்க, தேவன் எங்க போயிட்டார், நான் உண்மையாகவே விசுவாசிக்கலையா, தேவன் உண்மையா என்னை நேசிக்கலையா, தேவன் தன்னுடைய சிலுவையில எனக்காக மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி விசுவாசிக்கிற பட்சத்துல தேவன் என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கணும்? தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில நோக்கமா இல்லாம இருக்கணும்? தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களை, என்னை காயப்படுத்தும் கஷ்டங்களை எனக்கு கொடுக்கிறார் அப்படின்ற கேள்விகளும் சந்தேகமும் அதிகமாக இருக்கும். நான் வாழ்க்கையில நான் கஷ்டப்படும் போது, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காத போது, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஊழியத்துல பங்கு பெறேன், தேவனுக்கு முன்பாக நான் சரியான ஒரு வாழ்க்கையை வாழுறேன், நான் தேவனுக்கு முன்பாக நான் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் போது, ஏன் தேவன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறார், தேவன் எங்க என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு விசுவாசிக்கும் உபத்திரவத்தின் மத்தியில காணப்படும். அவன் பலவீனமாகும். அவன் பலவீனமாகும் போது என்ன செய்யறான் அப்படின்னா, ஞானமற்ற செயல்களை செய்யறான். அப்படி ஞானமற்ற செயல்களை என்ன செய்யுது அப்படின்னா, அது தேவனுக்கு நேராக அவன் வழி நடத்துவது இல்லை. அவன் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க மாட்டான். பாவ போராட்டத்துல விழுந்து போயிடறான். வேதம் வாசிக்க மாட்டான், ஜெபிக்க மாட்டான். நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிறேன், கடவுள் என்னுடைய வாழ்க்கையை கண்டுகொள்ளல, நான் எதுக்கு இப்படி வாழணும் என்ற ஒரு காரியத்தை அவன் முன்னிலைப்படுத்திக் கொள்கிறான். விசுவாசிகளுக்கு விசுவாச சோதனைகள் நிச்சயமாக உண்டு. முதலாவது இந்த யாக்கோபு தன்னுடைய ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் திருச்சபைக்கும் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, விசுவாசிகளுக்கு நிச்சயமாக சோதனை உண்டு. உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக விசுவாச சோதனை உண்டு. சோதனை நிச்சயமா எப்படி இருக்கு அப்படின்னா, பல விதங்களிலே இருக்கு. மூணாம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையின் போது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். என்ன சொல்றார் என்று பார்க்கும்போது ஆங்கிலத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, கவுண்ட் இட் ஆல் ஜாய் மை பிரதர்ஸ் வென் யூ மீட் ட்ரையல்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஃபார் யூ நோ தட் த டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபெய்த் ப்ரொடியூஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். இங்க வாசி சொல்லப்படுற வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த சோதனையை நீங்க சந்தோஷமா எண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அது உங்களுக்கு இங்க தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அது பொறுமையை உண்டாக்கும். ஆங்கிலத்துல சொல்லும் போது, இட் ப்ரொடியூஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உறுதியான நிலையை உருவாக்குகிறது, உறுதியான நிலையை கொண்டு வருகிறது. எப்படி உபத்திரவம் உறுதியான நிலையை கொண்டு வருது? எப்படி உபத்திரவத்துல நான் சந்தோஷமாக எண்ணுவது? இங்க யாக்கோபு சொல்றா, நீ உபத்திரப்பட போறேன்னா அதை நீ சந்தோஷமா எண்ணு. இல்லையே, உபத்திரவத்துக்கும் இவர் சொல்ற இந்த இன்னொரு வார்த்தைக்குமான வித்தியாசங்கள் அநேகமா இருக்கு. ஆப்போசிட், உபத்திரவடும் போது அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது, அதனுடைய வாழ்க்கையை காயப்படுத்துது, என்னுடைய சந்தோஷத்தை இழந்து போக செய்கிறது, அது என்னுடைய உறவுகளை பாதிக்கிறது, தேவனை பற்றி நினைக்கூட மாட்டேங்குது. இப்படிப்பட்ட நிலையில நான் எப்படி சந்தோஷமாக இருப்பது? இப்படிப்பட்ட நிலையில நான் சந்தோஷம் என்று எதை எண்ணுவது? இவர் சொல்றார், சோதனை விசுவாசிக்கு உண்டு, அந்த சோதனையை நீ சந்தோஷமா என்ன. ஏன் அப்படின்னா, அந்த சோதனை உன்னை உறுதியான நிலைக்கு கடந்து செல்கிறது. அந்த சோதனை ஒவ்வொரு விசுவாசியும் உறுதியான நிலைக்கு கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. என்ன உறுதியான நிலை? இந்த உறுதியான நிலை என்னன்னு பார்க்கும் போது, அந்த உறுதியான நிலை, தேவன் இந்த சோதனையிலே நம்மோடு இருக்கிறார். அங்க ரெண்டாம் மூன்றாம் வசனத்துல பார்க்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அங்க சொல்றாரு. இதை நீங்க அறிஞ்சிக்கோ. உனக்கு பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது, முதலாவது நீ அறிந்து கொள்ள வேண்டியது, உறுதியான நிலைக்கு தேவன் உங்களை கொண்டு செல்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 17:26 சொல்லுது, தேவன் அனைத்தையும் அறிந்திருக்கிறார், என்னுடைய குடியிருப்பின் எல்லைகளையும் அறிந்திருக்கிறார், என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு என்பதையும் அறிந்திருக்கிறார். அப்போ நான் தேவனுக்குள்ளாக இருக்கிறேன், ஒரு விசுவாசி, என்னுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது நான் ஞானவானாய் வாழ வேண்டும், ஞானவானாய் நான் சந்தோஷத்தை எண்ண வேண்டும். தேவன் இந்த உபத்திரவத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார். நான் எவ்வளவு உபத்திரவமான கஷ்டமான சூழ்நிலை நடந்தாலும் அது என்ன செய்யுது அப்படின்னா, அதை என்னை சந்தோஷத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. தேவன் சும்மா எனக்கு உபத்திரவத்தை தரல. தேவன் நான் இந்த உலகத்துல வாழும்போது எனக்கு உபத்திரவத்தை தராரு அப்படின்னா, அது ஒரு கடமைக்கென்று கொடுக்கல. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில உபத்திரவம் வருது அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். நோக்கம் இல்லாம உபத்திரவம் வரவே வராது. தேவன் நிச்சயமாக ஒரு நோக்கத்திற்காக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தை கொடுக்கிறார். சோதனை பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த நிலையான உறுதியான நிலையை உண்டாக்குகிறது. உறுதியான நிலை என்று சொல்லும் போது அது மாறாத நிலை. உறுதியான நிலை என்று சொல்லும் போது அது என்ன சொல்லுது அப்படின்னா, எதற்காக தேவனை அழைத்தார், அந்த மாற்றப்படாத அந்த நிலையான நிலை என்னது அப்படின்னு பார்க்கும் போது, தேவன் எதற்காக என்னை ரச்சித்திருக்கிறார். அதனாலதான் இந்த நிருபம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும் போது அங்க சொல்ற அடிப்படையான காரியம், விசுவாசிக்கு உபத்திரவம் இருக்கு, இந்த உபத்திரவத்தை சந்தோஷமா எண்ணணும். ஏன் அப்படின்னா, இது உங்களை உறுதியான மாறாத நிலைக்கு அழைத்து செல்கிறது. அந்த மாறாத நிலை என்ன? அந்த மாறாத நிலை என்ன அப்படின்னா, தேவன் தன்னுடைய கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டார். முதலாவது அந்த மாறாத நிலை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் மாறாத நிலை என்ன? தேவன் தன்னுடைய கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டார். தேவன் என்னை சுயத்துக்காக வாழ வைக்கல, என்னுடைய இஷ்டத்துக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்காக தேவன் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவனாக வாழும்படியாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது தெரிஞ்சிருக்கிறது. தேவன் என்னை அழைத்திருக்கிறார், தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார், அவர் தன்னுடைய கிருபையினாலே இலவசமாய் விசுவாசத்தை கொடுத்து முன்குறித்திருக்கிறார், அவர் என்னை மீட்டிருக்கிறார், அவர் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே கொடுத்து என்னையும் உங்களையும் மீட்டிருக்கிறார். எதற்கு? சும்மா இல்ல, உங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்வதற்கு தேவன் உங்களை என்னை மீட்டுக் கொள்ளல. என்னுடைய இஷ்டத்தை நான் இந்த உலகத்துல நடைமுறைப்படுத்துவதற்கும் என் இஷ்டப்படி வாழ்வதற்கும் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொள்ளல, ரச்சிக்கல. தேவன் தனக்கு என்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாக வாழ வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு குடிமக்களாக, ராஜாவினிடத்திலிருந்து பொறுப்பை பெற்ற ஜனங்களாக வாழ வேண்டும். அந்த ராஜ்யத்தை நான் பரப்ப வேண்டும். தேவனுக்கு என்று ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயத்திலே வாழ வேண்டும். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட நிலையா, உறுதியான ஒரு நிலை, மாறாத ஒரு நிலை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனை தான் கொடுத்திருக்கிறார். விசுவாசி என்று சொல்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் தான். நான் அழைக்கப்பட்டவன், நான் கடவுளை தேடல, நான் போய் அவரை தேடி நான் உங்களை ராஜாவா ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லல. ராஜா மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்து கிருபையாய் என்னை அவருடைய சிலுவை மரணத்தினாலே மீட்டுக் கொண்டு எனக்கு என்று ஒரு பொறுப்பு வச்சிருக்கிறார். பேதுரு மீனவனார், மீன் பிடிக்கும் போது தான் இஷ்டத்துக்கு அவன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான், அவன் அவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருந்தான். பேதுருவை தேவன் அழைத்ததுக்கு பின்பாக தேவன் பேதுருவை சொல்ல, நீ மீன் பிடிச்சிட்டே இருன்னு சொல்லல, நீ என் கூடவா, நான் உன் மனிதர்களை பிடிக்கிறவளாக்குவேன். அங்க நோக்கம் மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், உங்களுக்கும் எனக்கும், ரச்சிக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்துல இந்த உலகத்தாரை போல வாழ்வது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு அல்ல. அதனாலதான் ரோமர் 12 முதலாம் வசனத்திலும் 2 சொல்றார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பது உங்களுடைய என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த நோக்கத்துல நான் மாறும்போதுதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவத்தையும் பிரச்சனையும் அந்த விசுவாச பரிசையும் கொடுக்கிறார். விசுவாசிகளுக்கு எப்பொழுதுமே நோக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு நோக்கத்திற்காக வாழ்கிறோம். இதுதான் அந்த உறுதியான நிலை. இந்த நோக்கத்திற்கு வாழும்படியாக தான் அழைக்கப்படுகிறோம். ஆனா விசுவாசிகளாகிய நீங்களும் நான் என்ன செய்யறோம் அப்படின்னா, இதை மறந்துடுறோம், இதை நடைமுறைப்படுத்த மாற்றோம். இதை நடைமுறைப்படுத்தாத போது நான் என் இஷ்டத்துக்கு என்னுடைய வாழ்க்கையே இந்த உலகத்துல நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் சோதனைகளை அனுப்பி உங்களுக்கு பிடிக்கலனாலும் பிடிக்காத வகையில இருந்து உங்களை சீர்படுத்துகிறார். உங்களை சீர்படுத்தி உங்களை புடமிட்டு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ல அன்கம்ஃபர்டபுளான கிரேஸை கொடுத்து உங்களை மறுபடியுமாக தன் பக்கமாக இழுக்கிறார். நான் முயற்சி செய்றேன், தேவனுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுவதற்கு என்னுடைய முயற்சி எல்லாம் வீணாய் போனது. நான் என்னுடைய நோக்கத்திலிருந்து தேவனுடைய நோக்கத்தை செய்யும்படியாக நிறைய முயற்சி செய்யும் போது அந்த முயற்சி எல்லாம் வீணானது. அப்போ தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உபத்திரவத்தின் மத்தியில நீ உங்களுடைய முயற்சியில, மனித முயற்சியில என்ன செய்ய முடியாது அப்படின்னா, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. நான் என்னுடைய நோக்கத்தை என்னுடைய வழியில என்னுடைய கிருபையை சார்ந்து கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்றார். அப்போ தேவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சுயத்தினால இல்ல, பொறுமையா மாறாத நிலையை கொண்டு என்னுடைய கிருபையினாலே இந்த உபத்திரத்தின் வழியாக என்னுடைய காரியத்தை, என்னுடைய நோக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உபத்திரவத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய நோக்கத்தை நான் மறுபடியும் உணர்வது. உபத்திரம் என்ன செய்யுது அப்படின்னா, சோதனை என்ன செய்யுது அப்படின்னா, பலவிதமான சோதனை என்ன எதை உண்டாக்குகிறது என்று பார்க்கும்போது, தேவன் எனக்கு கொடுத்த நோக்கத்தை உண்டாக்குகிறது. சோதனை தான் அல்லது விசுவாச பரிச்சதா என்னுடைய உண்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த சோதனையின் மத்தியில வாழும்போது நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில விசுவாச பரிசை வரும்போது, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, விசுவாசி என்று சொல்கிறேன் நான், இங்க அவிசுவாசியை குறித்து நம்ம பேசவே இல்லை, பேசுறது எல்லாமே விசுவாசியை குறித்துதான் பேசுறோம். விசுவாசி என்று சொல்கிறேன்னா, சோதனையின் மத்தியில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? சோதனையை நான் சந்தோஷமா என்றேன்னா, இல்ல சோதனையின் மத்தியில நான் தேவனுடைய வாழ்க்கையை பார்க்கல, தேவன் உண்மையற்றவர், என்னுடைய வாழ்க்கையில கடவுள் என்னை மறந்துட்டார், இப்படிப்பட்ட பிரச்சனையை கொடுக்கிறார், கஷ்டமான காரியத்தை கொடுக்கிறார், கடவுள் தானே என்னை நேசிக்கிறார்ல, எனக்கு ஆசைப்படுற மாதிரி எனக்கு செய்யலாம்ல என்று புலம்புறோமா? நிறைய நேரத்துல நம்ம கடவுளை கேள்வி கேட்கிறவளாக மாறியது, என்னை நேசிக்கிறாரு கடவுள், என்னை மீட்டாரு கடவுள், என்னை அன்பு கூர்ந்துட்டாருன்னு சொல்றாரு, அப்புறம் எதுக்கு என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனையை தராரு? ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல உண்மையான அன்பை இன்னும் உணரவில்லை. அன்பு என்பது எப்பொழுது நான் ஆசைப்படுறதை கொடுக்கறது மட்டும் இல்லை, தேவன் என்னை அதுக்குள்ளாக பயிற்சி விக்கிறார், அன்புல சிக்ஷை உண்டு, தேவன் என்னை சிக்ஷிக்கிறார், தேவன் என்னை சோதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அநேக நேரத்துல நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய சீர்படுத்துதலை புரிந்து கொள்ளாம, நான் தேவன் மீது கேள்வி கேட்கிறவனாக, தேவன் மீது கோபித்துக் கொள்கிறவனாக, இந்த சிக்ஷையின் போது தேவன் தன்னுடைய அன்பை அதிகமாக உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிறார். 4 வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுள். சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோதனையில தேவனுடைய கிரியையானது பூர்ணமாய் செயல்படுகிறது. ஏன் அப்படின்னா, தேவன் நன்மை உள்ளவர், அவர் நல்ல தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் முழுமையாய் என்னை சீர்படுத்துகிற தேவன். நான் சோதனையின் போது தேவன் என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குணாதிசயத்தை மாற்ற வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வருது, நான் தேவனுக்காக காத்திருக்கணும் அப்படின்னா, நான் தேவனுக்காக காத்திராமல் நான் மனித முயற்சியும் மனித எண்ணத்தையும் என்னுடைய செல்வத்தையும் என்னுடைய ஞானத்தையும் பயன்படுத்தி தேவனுக்கு விரோதமா, தேவனை பார்க்காம, தேவனை சார்ந்திடாம, வேதம் வாசிக்காம, ஜபிக்காம இருக்கும்போது, தேவன் நான் சரியாகிற வரைக்கும் பூரணமாய் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுவார். ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை, அந்த உபத்திரம் ஏன்னா நீடிச்சுட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம ரெண்டு விஷயத்தை செய்யறோம். என்ன செய்யறோம் அப்படின்னா, என்னுடைய இருதயத்துல தவறான குணாதிசயத்தை வளர்த்துக் கொள்றோம். என்னுடைய இருதயத்துல தவறான எண்ணங்களை, தவறான குணாதிசயத்தை வரவிடுறோம். தேவனுடைய நன்மையை குறித்துதான கேள்வி கேட்கிறோம். கடவுள் என்னை ரசித்துட்டேன்றாரு, ஏன் இப்படி பிரச்சனை வருதுன்றோம். அவருடைய அன்புல சந்தேகப்படுறோம், அவருடைய சத்தியத்துல சந்தேகப்படுறோம், என்னுடைய வாழ்க்கையில பொறுமையற்ற நிலையை காட்டுறோம். ரெண்டாவது, நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஜபிக்க மாட்டேன், கடமைக்கென்று நான் திருச்சபைக்கு வருவேன், கடமைக்கென்று என்னுடைய பொறுப்புகளை செய்வேன், நான் சும்மா ஒரு ஜடம் மாதிரி இங்க நான் வந்துட்டு போறேன். ஏன் அப்படின்னா, நான் தேவனுடைய பூர்ணமான கிரியையை நான் என்ன செய்யல, இன்னும் யோசிக்கல. தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதை மாத்த அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் உணராத ஒரு நிலைப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்துல யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் சொல்லி யோசித்து பாருங்க. யோசிங்க, தேவன் கொடுத்த நீதி நியாயங்களின் படி ஒரு விசுவாசியா என்னுடைய குணாதிசயம் கடந்த வாரத்துல இருந்துச்சா? யோசித்து பாரு. இப்படி தெரியல அப்படின்னா, உங்களுடைய மனைவிட்ட கேளுங்க, அல்லது உங்களுடைய கணவன்கிட்ட கேளுங்க. நான் வேதபூர்வமா தேவன் எதிர்பார்க்க குணாதிசயத்தை நான் வெளிப்படுத்துறேனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, வேதம் எதிர்பார்க்கிற குணாதிசயம் இல்ல, தேவன் இந்த குணாதிசயத்தை மாற்றும்படியாக செய்கிறார். 4 வசனம் சொல்லுது, அப்பூர்ண நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு பூர்ண கிரியை செய்ய கடவுது. தேவன் முழுமையாக, அவர் விடாமுயற்சியுடன் முழுமையாக என்னை மாற்ற என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிரச்சனை எதுக்கு அப்படின்னா, நோக்கத்திற்காக. அந்த நோக்கத்திற்காக நான் வாழும்போது தேவன் என்னுடைய விசுவாசத்தை பயிற்சிக்கிறார், என்னை சீர்படுத்துகிறார், என்னை சரிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் மாறின வேண்டும் என்று அவர் பூர்ண குணாதிசயத்தை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவர் முழுமையாக செயல்படுகிறார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து செயல்படுகிறார். அவர் இருதயத்தை மாற்றுகிறவராயிருக்கிறார். கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்வில் தம்முடைய குமாரனாகிய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன 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 காரியத்தையும் மாற்றுவதற்காக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனையை கொடுக்கிறார். என்ன ஒரு நிலையான ஒரு விஷயம் என்று பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன குணாதிசயங்களை மாற்றுவதற்காக தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவருடைய வருகையில பிதாவானவர் என்னை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாக மாற்றணும். அந்த அவருடைய வருகையில பிதாவானவர் என்ன அவருடைய குமாரனை போல பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையை கொடுத்து எனக்காக மரித்து என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய விசுவாசியுடைய வாழ்க்கை அது மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி ஏன்னா, குமாரனாகி கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துல வந்து எனக்காக அவர் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து நான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தையும் சோதனைகளையும் கொடுத்து வருகிறார். சோதனை உங்களையும் என்னையும் பயிற்சி, சோதனை வரப்போற காரியங்களுக்காக, வரப்போற நேரங்களுக்காக உங்களையும் என்னையும் பயிற்சிவிக்குது. அந்த சோதனை அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. நான் சோதனையில எப்படிப்பட்ட மனுஷனா வாழ்றேன், அந்த சோதனை மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குறது. ரிஃபர்மேஷன் டைம்ல அநேக பேருடைய, அநேக சீர்திருத்தவாதிகளுடைய மரணம் அங்க இருந்த அநேக விசுவாசிகளுக்கு நம்பிக்கையை கொடுத்தது, ஆச்சரியத்தை கொடுத்தது. முதலாவது விசுவா அங்க சீர்திருத்தவாதிகள் அவங்க எரிக்கும் போதும் அவளை கொலை செய்யும் போதும் ஆச்சரியமா பார்த்தாங்க. எப்படி இவன் இந்த விசுவாச பரீட்சையில விசுவாசத்தை விட்டு விடாமல் தேவனுக்காக நிற்கிறான் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதே போல திருச்சபையில விசுவாசிகளுக்கு பிரச்சனை வரும்போது நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற, உங்க கூட இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கும். இந்த உபத்திரவத்தை எப்படி அணுகுகிறீங்க? இந்த உபத்திரம் உங்களுக்கு சந்தோஷம் உள்ளதாக இருக்குதா? யாக்கோபு எடுத்துனே தன்னுடைய சபைக்கு, சபை விசுவாசிகளுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உபத்திரவத்தை சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, மத்தேயு 5 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5:10-11 வசனத்துல பார்க்கும்போது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னை நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய் சாட்சி பொய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்தை சொல்றார். இந்த மலை பிரசங்கம் என்ன அப்படின்னா, ஒரு விசுவாசியினுடைய குணாதிசயம். அந்த குணாதிசயத்தை இங்க யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையின் போது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவர்கள். நீங்க உங்களுக்கும் எனக்கும் தேவன் பரீட்சையை வைக்கிறார், உபத்திரவத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, தேவன் தன்னுடைய முழுமையான கிருபையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால உபத்திரவப்படும் போது அவருடைய சமூகத்தை விட்டு ஓடாமல், உபத்திரவப்படும் போது உங்களுடைய இருதயத்தை பொல்லாப்புக்கு நேராக திருப்பாமல் கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புங்கள். இங்க யாக்கோபு இந்த ஜனங்களுக்கு எழுதும் போது, அங்க நீரோ மன்னன் அவளை கொலை செஞ்சிட்டு இருக்கான், அவளுடைய உயிருக்கு ஆபத்து, அவன் ஏழையா இருக்கிறான், அவன் பட்டினியா இருக்கிறான். அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்றார், இத நீ சந்தோஷமா எண்ணு, இத நீ சந்தோஷமா எண்ணு. ஏன் அப்படின்னா, தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். நம்மளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியத்தை செயல்படுத்துகிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இல்லாதனாலதான் இந்த பிரச்சனையை பார்த்து, உபத்திரவத்தை பார்த்து என்னுடைய விசுவாசத்திலிருந்து வழி விலகி போய், தேவன் வருங்காலத்திற்கு நம்மளுடைய விசுவாசத்தை புடமிடுகிறார். தேவன் வருங்காலத்துக்கு நம்முடைய விசுவாசத்தை பயிற்சி இருக்கிறார். தேவன் தன்னுடைய இந்த விசுவாசத்தை, இந்த விசுவாச பரீட்சையிலே உங்களுடைய என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். அவரை சார்ந்திருக்கும்படியாக செய்கிறார். அதான் யாக்கோபு முதலாவதாக சொல்கிறார். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மை சம்பாதித்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய நித்தியத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் உங்களை என்னையும் நித்தியத்திலிருந்து நேசித்துக் கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தில் வாழ்ற விசுவாசிகள் தேவன் சொல்ற காரியம், தேவன் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அன்பு அவருடைய கிருபையை பார்க்கும்படி ஆசைக்கிறது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள்.